بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களை இந்த மார்க்க விளக்கு வகுப்பில் கடந்த வாரம் நாங்கள் ஹஜ்ஜுடைய இந்த சட்டங்களோடு தொடர்பான ஹஜ்ஜுடைய முறைகள், அதாவது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டக்கூடிய முறைகள், தமத்துவ, கிரான், இஃப்ராத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று முறைகளையும், தனியாக ஹஜ்ஜை மாத்திரம் செய்து ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய இரண்டு முறைகள், கிரான், இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு முறைகளையும், அதற்குரிய இஹ்ராம் கட்டக்கூடிய முறைகள், அந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்தோம், கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இஹ்ராமில் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள், இஹ்ராம் உடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ ஒரு மனிதன் இஹ்ராம் உடுத்து அவருடைய அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும், அந்த கிரியையை செய்து முடிக்கும் வரைக்கும் அவருக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்ன என்பதை வந்து ஒரு முஸ்லீம் கட்டாயமாக தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இதை தெரியாமல் அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டிய உம்ராவுக்காக வேண்டியோ போய் அங்கே போய் இவர் வந்து இந்த தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தில் காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமாகி அல்லது தடை செய்யப்பட்ட காரியத்தை ஒரு செய்து விட்டார்னு சொன்னால், அவர் வந்து என்ன நிர்பந்தத்தில் செய்தால் அதற்குரிய சட்டம் வேறு, ஆனால் தெரியாமல் மறதியில் செய்தாலும் அதற்குரிய சட்டம் வேறு. ஆனால் வந்து இவருக்கு வந்து தெரியுது இது இப்படி தான், இது கூடாதுன்றது. அப்போ இது தெரியாமல் போகிறதுன்றது ஒரு 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 சிறந்த ஒரு நிலைமை இல்லை. கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கணும் ஹஜ்ஜுக்குரிய விஷயங்கள் என்ன, ஹஜ்ஜுடைய பாடங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், எது சுன்னா, எது ஃபர்து, எது எது வந்து வாஜிபாத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இந்த இஹ்ராமில் வந்து தடுக்கப்பட்ட விஷயங்கள், இஹ்ராமோடு இருக்க நேரத்தில் வந்து தடுக்கப்பட்ட விஷயங்களையும் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களை, இஹ்ராத்தின் போது தடை செய்யப்பட்ட விஷயங்களில் வந்து மிக முக்கியமான சொன்னால், இஹ்ராம் உடுத்தியதிலிருந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தலை முடி வெட்ட முடியாது, வலிக்க முடியாது. அதே நேரம் வந்து ஏனைய உடம்பில் இருக்கக்கூடிய ஏனைய முடிகளை வந்து நீக்கவோ புடுங்கவோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பொதுவாக வந்து முடிகள் எதையுமே வந்து இஹ்ராத்துக்கு பின்னால், இஹ்ராத்துக்கு முன்னால் இஹ்ராத்தினுடைய சுண்ணத்துக்கள்ன்றதை நான் பார்த்தோம், இஹ்ராத்துடைய சுண்ணத்துக்கள் இஹ்ராத்துக்கு முன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், இந்த முடியெல்லாம் நீக்கிறோம், முடியெல்லாம் நீக்கி முடி வெட்டுறது, அந்த நிறைய முடியல அவங்க வெட்டுற இந்த வெட்டிக்கலாம். ஆனால் இஹ்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு, உம்ரா செஞ்சு முடிஞ்சது பிறகு, ஹஜ்ஜி செஞ்சு முடிஞ்சது பிறகு வந்து அந்த இஹ்ராத்தின் கலையும் போது நம்ம முடிய வலிக்க வேண்டியது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த இஹ்ராம் முடித்ததிலிருந்து எங்களுடைய அந்த கிரியை முடியும் வரைக்கும் வந்து என்ன செய்ய முடியாது, முடிகளை வெட்டவோ வலிக்கவோ எதுவுமே செய்ய முடியாது என்பதை வந்து என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். ஆனால் இந்த முடியை வெட்ட முடியாதுன்னு சொன்னால், முடிய நாங்கள் வந்து வேணும்ன்று தான் என்ன செய்யக்கூடாது, முடியை வெட்டவோ பிடுங்கவோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. அது இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, தலையை சொறிகிறாரு, இல்லாட்டி அந்த மாதிரி நேரத்தில் முடி கொட்டுது, முடி விழுது, இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து என்ன செய்ய, அவர் வந்து பாவியாக மாட்டார், இது வந்து வேணுன்ற அவர் செய்யலை. அப்போ இதை கூட என்ன செஞ்சோம், தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் அதுக்காக வேண்டிய தலையை சொறியக்கூடாது, தாடியை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு அப்படி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அப்படி தலையை சொறிய வேண்டிய நிற்பட்டால் சொரிஞ்சுதான் ஆகணும், ஒரு மனிதன் சொறியாக மீக்க முடியாது. அப்போ சொறியிருந்தால் முடி விழுந்துட்டுன்னு சொன்னால் அது தவிர்க்க முடியாது. ஆனால் என்ன தொடர்ந்தும் அது அந்த மாதிரி செய்யறதை விட்டு என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ளணும் என்பதை வந்து என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இந்த முடி வெட்டுறத்தோடு சேர்த்தா அப்பில் தான் என்ன செய்யணும், இங்கே வந்து புத்தகத்தில் ரெண்டாவதாக போட்டுக்கிறாங்க, நகம் வெட்டுதல். நகம் வெட்டால் நம்ம உடம்புலேருந்து ஒன்றை நீக்கிறது, ஏன்னா முடியை எப்படி நீக்கிறது, எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட முடியை நீக்கிறது எப்படி கூடாதோ, அதே போன்று நகம் வெட்டுறதும் வந்து என்ன செய்யக்கூடாது, இஹ்ராத்தின் நிலைமையில் வந்து கூடாது, நகம் வெட்ட முடியாது. நகமெல்லாம் என்ன செஞ்சிடணும், இஹ்ராத்துக்கு முன்னாலே வெட்டிடணும். இப்போ இஹ்ராத்துக்கு முன்னாலே நம்ம நகமெல்லாம் வெட்டி நம்ம இஹ்ராத்துக்கு தயாரானால்தான் இந்த மாதிரி பிரச்சனை வராது. எப்படின்னா நம்ம நகத்தை வெட்டாமல் நம்ம இஹ்ராத்தோட இஹ்ராம் எடுத்துட்டு நம்ம இப்போ மக்காக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அந்த நகம் என்ன செய்யும், மற்ற மக்களுக்கு ஒரு கெடுதி விளைவிக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற மக்களுக்கு பட்டால் மற்றவங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் ஆகிக்கலாம், அல்லது அது ஏதாவது ஒரு கால் எங்கேயாவது ஒரு கல்லில் அங்கங்கே பட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், நகம் துண்டாகி அல்லது எங்களுக்கே அது ஒரு வேதனையை ஏற்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரியான நிலைமையில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு தொல்லை மாதிரி ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த நகம் பட்டு உடஞ்சிருச்சு தொங்கிட்டிக்குது அந்த மாதிரி நிலைமை சொன்னால் அதை என்ன செய்யலாம், பிச்சு அதை நீக்கி விடலாம், அதில் எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் நெயில் கட்டரால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நகம் வெட்டுறது இஹ்ராத்து நிலைமையில முடியாது. இது வந்து இஹ்ராத்துக்கு முன்னாலே செஞ்சுக்கணும், அல்லது இஹ்ராத்துக்கு பின்னால் தான், இஹ்ராத்துக்கு பின்னாலன்றதை விட இஹ்ராத்துக்கு முன்னாலே இதெல்லாம் செஞ்சிடணும். அதுதான் இஹ்ராத்துடைய சுன்னத்துக்கள் நாங்கள் சொன்னோம், இஹ்ராத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்த முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இதெல்லாம் முன்னாலே முடிச்சிடணும். அப்போ இஹ்ராத்துக்கு பிறகு வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. அதே போன்று தான் வாசனை திரவியங்கள் பாவிக்கிறது, வாசனை திரவியங்களும் இஹ்ராத்துக்கு முன்னால் தான், இஹ்ராத்துக்கு முன்னால் குளிக்கும் போது தாராளமாக அவங்களுக்கு பாவிச்சிக்கலாம், குளிச்சதுக்கு பிறகு கூட உடம்புல பூசிக்கலாம், உங்களுக்கு இஹ்ராம் இஹ்ராம் துணியில பூச முடியாது, இஹ்ராம் துணியில பூசாமல் உடம்புல பூசிக்கலாம். ஆனால் நீங்கள் இஹ்ராத்தெல்லாம் உடுத்து நியத்து வச்சதுக்கு பின்னாலே, நீங்கள் வண்டிய வாகனத்தில் ஏறும்போது நியத்து வச்சதுக்கு பின்னால் லபைக் அல்லாஹு ரத்தன் லபைக் ஹஜ்ஜான் இப்படி நியத்து வச்சதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு உடம்புலையோ ஆடையிலையோ இதுலையும் வந்து என்ன செய்ய முடியாது, வாசனை திரவியங்களை வந்து பாவிக்க முடியாது, வாசனை திரவியங்களை வந்து என்ன செய்ய முடியாது, பூச முடியாது என்பதை வந்து என்ன செய்யணும், கட்டாயமாக நாங்கள் விளைக்கணும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இஹ்ராத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து மிக முக்கியமாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தான், அதாவது உடல் உறவும் அதனோடு சம்பந்தப்பட்ட செயல்களும், திருமணமாக இருக்கலாம் அல்லது இச்சையுடன் பார்த்தல் அணைத்தல் முத்தமிடுதல் இது போன்ற எதுவாக இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக அவங்க போயிருப்பாங்கன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரியான எந்த ஒரு செயற்பாட்டிலையும் வந்து இஹ்ராத்துடைய நிலைமையில வந்து ஈடுபடக்கூடாது. இதுவெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் கூட நம்ம போய்க்கிறோம், இன்னொரு குடும்பம் வந்துக்கு நம்ம டிராவல்ஸில் அவன் அப்படி பேசிட்டு போது நம்ம பொண்ணு ஒன்றுக்குது உங்கள் பையனுக்கு நம்ம பேசுவோமா அப்படின்னு அதெல்லாம் பேசக்கூடாது. இஹ்ராத்திலோடு இருக்கும்போது பேசக்கூடாது, ஹஜ்ஜில் இருக்கும்போது மினால் இருக்கும்போது அந்த அரஃபால் இருக்கும்போது முஸ்தலிஃபால் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. மினால் இருக்கும்போது இஹ்ராத்துட்டு வெளியே வந்துட்டார்னு சொன்னால் பேசினா அதுவும் கூட அது கூட தவிர்த்துக்கணும்னு சொன்னால் இந்த இதோட சம்மந்தப்பட்ட உடலோடு சம்மந்தப்பட்ட என்ற காரணத்தினால வந்து ஹஜ்ஜில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இஹ்ராத்தை கலைந்தாலும் அது மிக முக்கியமான விஷயம். இப்போ உம்ராவில் வந்து நம்ம தவாஃபை முடித்து சையை முடிச்சிட்டோம்னு சொன்னால் தவாஃபை முடிச்சு தவாஃபுக்கு ஒரு ரெண்டரை காத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் முடிய வலிச்சிட்டோம் அல்லது முடிய வெட்டிட்டோம்னு சொன்னால் இஹ்ராத்துலேருந்து நீங்கிறோம், நீங்கிறது பின்னால் நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஹலால் ஆயிரும். ஆனால் ஹஜ்ஜில் வந்து நீங்கள் வந்து பிறை பத்தில் வந்து கல் எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, பிறை பத்தில் கல் எறிஞ்சதுக்கு பின்னால் வந்து குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையை வலிச்சிட்டு முடிய வலிச்சிட்டு அதுக்கப்புறம் இஹ்ராம் கலைவீங்க. இஹ்ராம் கலைந்தாலும் நீங்கள் மினால் இருந்து வெளியே வரும் வரைக்கும் அதுக்கு தகலுல் அவ்வல்னு சொல்கிறது, நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு தகலுல் தான் முதலாவது முறை தான் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, முதல் தடவையான அந்த இஹ்ராத்துட்டு வெளியே வந்துக்கிறீங்க. ஆனால் இஹ்ராத்துட்டு வெளியே வந்தீங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஹலாலாகாது, எல்லாம் எதுவெல்லாம் ஹலாலாகும், முடிவெட்டலாம் வாசனை திரவியங்கள் பூசலாம் அதெல்லாம் ஹலாலாகும். ஆனால் கணவன் மனைவியாக போயிருந்தால் அவங்களுக்கு கணவன் மனைவியாக வாழ முடியாது, மணவன் மனைவியாக சேர்ந்திருக்க முடியாது. அது வந்து நீங்கள் மினாலேருந்து வெளியே வந்து நீங்கள் என்ன தவாஃபு லிஃபாதா ஹஜ்ஜுடைய தவாஃபு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்யும், அது வந்து உங்களுக்கு ஹலாலாக மாறும். அப்போ எனவே தவாஃபு அந்த தவாஃபு லிஃபாதா செய்யும் வரைக்கும் தவாஃபு லிஃபாதா அன்றைய தினமே செய்திருந்தா அன்றைய தினமே செஞ்சிட்டாங்கன்னு பரவாயில்ல முடிஞ்சிருச்சு, தவாஃபு லிஃபாதா செய்யும் வரைக்கும் தான் அது என்ன செய்யக்கூடாது கூடாது. தவாஃபு விதா வந்து கடைசியாக செய்கிறது, அது வந்து அது வாஜிபாத்து ஹஜ்ஜுரே வாஜிபாத்தில் உண்டு, அது வந்து ஹஜ்ஜுரே வாஜிபாத்தில் உண்டு. அதுக்கு வந்து இந்த தவாஃபு லிஃபாதா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டாவது தஹல்லுலேருந்து நீங்கிடுவாங்க, ரெண்டாவது தஹல்லுல்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து நீங்கிடுவாங்க. தவாஃபு விதா வந்து கடைசியாக செய்கிறது, அது வந்து அது அதனுடைய அது அது இதுக்கு தொடர்படாது. அப்போ இப்போ எப்படி நாங்கள் விளங்கணும் சொன்னால் ஹஜ்ஜில் வந்து நாங்கள் முதலாவது இஹ்ராம கலையிறோம், புறை பத்தில் வந்து இஹ்ராத்தை கல் அடைஞ்சிட்டு குர்பானியை கொடுத்துட்டு முடிய வளைச்சிட்டு என்ன செய்கிறோம், இஹ்ராம் கலையிறோம். இஹ்ராம் கலைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே ஆகும், எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம், இஹ்ராத்துக்கு புறவு இஹ்ராத் தடை செய்யப்பட்ட எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனால் உடல் உறவை தருவேன், கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது, இதை செய்ய முடியாது. எது வரைக்கும் சொன்னால் தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜுரே தவாஃப் செய்யும் வரைக்கும், அன்றைய தினமே ஹஜ்ஜுரே தவாஃப் செய்யலாம், அன்றைய தினமே ஹஜ்ஜுரே தவாஃப் செய்யலாம். அப்படி செய்ய கிடைக்கல உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஹஜ்ஜுரே தவாஃப் வந்து விதாவோட சேர்த்தியும் செய்யலாம். நீங்கள் அவசரம் போகிறீங்க, பிறகு 13 போகிறீங்க, பிதை 12 போகிறீங்க, 12 வெளியே போகலாம், 13 நீங்கள் திரும்பி வந்துடுறீங்க மக்காலேருந்து, அல்லது 13-14 இந்த மாதிரி நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் தவாஃபுல் விதாவோட சேர்த்து செய்யலாம். தவாஃபுல் இஃபாதாவை தவாஃபுல் இஃபாதாவோட நியத்தில் தவாஃபுல் விதாவை நம்ம மனதால் எண்ணிக்கொண்டு செய்யலாம். அப்படி செய்யும்போது ஒரு தவாஃப் தான், அப்போ அந்த தவாஃபுல் இஃபாதா என்ன செய்யலை, தவா ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் அது செய்யும் வரைக்கும் அவர் என்ன செய்ய முடியாது, அவருக்கு எல்லாமே ஹலாலாகும் மனைவியை தவிர. பத்தண்டைக்கு அவர் முடிச்சிட்டாருன்னு சொன்னா தாஃபுல் இஃபாலா வந்து அவருக்கு தாஃபுல் வித்தா இப்ப என்ன செஞ்சுக்கலாம் அவர் போறதுக்கு கடைசியா அவர் 15 போகலாம், 20 போகலாம், பிற 25 போகலாம், இன்னும் 10 மக்காளிக்கலாம், 15 மக்கள் அது பிரச்சனை கிடையாது. அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம் சொன்னால் இந்த கணவன் மனைவியாக வரக்கூடிய குறிப்பா வந்து அண்மையில திருமணம் முடிச்சவங்க எல்லாம் இருந்தால் 10 தாஃபுல் இஃபா தான் முடிக்க சொல்லிடும். ஏன்னா முடிச்சுட்டா நல்லது. ஏன்னா நான் முடிக்கலன்னு வைங்க ஏதாவது தப்பு தவறு நடந்துட்டு சொன்னா சாதாரண குற்றம் இல்லை. அது வந்து ஹஜ்ஜுடைய நிலைமையிலேயோ உம்ராடைய நிலைமையிலேயோ அவங்க வந்து இஹ்ராமோடு இருக்கும் பொழுது அப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டும். ஒரு ஒட்டகம் வந்து ஒரு ஆடு கிடையாது, ஒரு ஒட்டகம் கொடுத்து அதுக்குரிய அதுக்குரிய இது என்ன அந்த இந்த இப்போ குற்றப்பரிகாரமாகிக்குது. அப்போ எனவே வந்து இந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே அதோட சேர்ந்து ஒன்றுதான் இந்த ஹஜ் உஹ்ராத்தில் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் என்னன்னு சொன்னால் கையுறை அணியக்கூடாது. கையுறை கிளவுஸ் என்ன செய்ய முடியாது, அணியக்கூடாது. இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருமே என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. அதே நேரம் வந்து பிராணிகளை வேட்டையாடுறது, பிராணிகளை வேட்டையாடுவது வந்து ஹஜ்ஜில் என்ன தடை செய்யப்பட்டு ஹஜ்ஜிலேயோ உம்ராலேயோ இஹ்ராமோடு இருக்கின்ற நிலைமையில் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, வேட்டையாட முடியாது. வேட்டையாடுறது தடை செய்யப்பட்டுக்குது. இந்த வேட்டையாடுதலோட சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த மரங்களை பிடுங்கிறது, வெட்டுறது, அல்லது கிளைகளை வந்து உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. இது வந்து இஹ்ராமுடைய நிலைமை என்பதை விட ஹரத்துடைய எல்லைக்குள்ள தான் இந்த சட்டம். ஹரத்தினுடைய எல்லைக்குள்ள, ஹரத்தினுடைய எல்லைக்கு வெளியே நீங்க இஹ்ராம் உடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உதாரணம் அரஃபால இருக்கிறீங்க, அரஃபால முன்னுக்குள்ள ஒரு சின்ன துண்டு தான், பள்ளியுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் என்ன செய்யும், ஹரத்துடைய எல்லைக்குள்ள வரும். சரியா, மற்றதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஹரத்துடைய எல்லை கிடையாது அரஃபாவில். அப்ப அரஃபால நீங்க ஹிராத்துனா கட்டாயம் மீப்பீங்க ஹஜ்ஜில். அரஃபால 9 ஹிராத்துனா எல்லாரும் மீக்கணும். அப்ப அரஃபால நீங்க மீக்கும்போது ஏதாவது கிளைகளை ஏதாவது உடைச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, அது ஹிராத்துக்கு ஹிராத்துல வந்து தடை செய்யப்பட்ட காரியம் கிடையாது. ஹரத்துடைய எல்லைக்குலாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஹரத்துடைய எல்லைக்குள் நீங்க ஹிராம் இல்லாமல் இருந்தாலும் கூட தடையாது. இஹ்ராம் இல்லாமல் இருந்தாலும் கூட தடை செய்யப்பட்டதான் என்ன, ஹரத்தினுடைய எல்லைக்குரிய சட்டம். அது வந்து நீங்க மரங்களை கிளைகளை இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. இப்ப இந்த விஷயத்துல என்ன செய்யணும், தெளிவு பெறணும். சொன்னால் இந்த பிராணிகளை வேட்டையாடத்தோட சேர்த்து சில சில புத்தகங்கள்ல, இப்ப நம்ம இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டில்ல ஹஜ் உம்ரான்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய இதுல வந்து கிளைகளை உடைக்க கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஹஜ் இஹ்ராமுடைய தடை கிடையாது, இஹ்ராமுடைய தடைகளை ஹரத்தினுடைய சட்டம். அது ஹரத்தினுடைய எல்லை இது, எல்லை 2-4 பக்கத்துல வந்து எல்லைகள் இது. அந்த எல்லைக்குள்ள நீங்க என்ன செய்ய, மக்கால மட்டும் இது, அந்த எல்லைக்குள்ள வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு மரத்தை பிடுங்கவோ வெட்டவோ உடைக்கவோ அது முடியாது என்பதை வந்து விளைக்கணும். அடுத்தது வந்து அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த 6 விஷயங்கள், இந்த புத்தகத்தில் நம்ம இங்கே குறிப்பிட்ட 6 விஷயங்களும் வந்து இங்கே சொல்லப்பட்ட 6 விஷயங்களும் இது என்ன, பொதுவாக ஆண் பெண் இருபாலாருக்கும் தடை செய்யப்பட்டது. என்ன, தலைமுடியை வெட்டுறது, இணைய முடிகளை வந்து பிடுங்கிறது, வலிக்கிறது இதெல்லாம் கூடாது, நகங்களை வெட்டுறது கூடாது, வாசனை திரவியங்கள் பூசுறது, கையுறை அணிகிறது, பிராணிகளை வேட்டையாடுறது, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆர்மியை வந்து என்ன செய்யாது, ஆண் பெண் இருபாலாருக்கு வந்து தடை செய்யப்பட்டவைகள். ஆனால் இது போக மேலதிகமாக வந்து ஆண்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கு மேலதிகமாக தடை செய்யப்பட்டது என்னென்று சொன்னால் தையல் ஆடை அணிகிறது. பெண்களுக்கு வந்து தையல் ஆடை இந்த ஆடை வேணா அணியலாம், அவங்களுக்கு வந்து தையல் ஆடை தாராளமாக உடுத்துக்கலாம். ஆனால் ஆண்கள் வந்து என்ன செய்ய முடியாது, இஹ்ராமுடைய நிலைமையில் வந்து தையல் ஆடை அணிய முடியாது. தையல் ஆடை எனும்போது வந்து பெல்ட்டு, கண்ணாடி, இந்த மற்ற விஷயங்கள் வந்து என்ன, வாட்ச், இது மாதிரியான விஷயங்கள் வந்து அணிகிறதுல இந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கண்ணாடியில் கூட சிலவங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஒரு முடி இது ஒன்று மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த கயிறு மாதிரி ஒன்று போட்டு, அதில் சில தையல்கள் இருக்கும், அந்த கீழே உலாமிக்கிறது கண்ணாடி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பெல்ட்டில் வந்து தையலிக்கும், செருப்பில் தையலிக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆடை என்று சொல்லக்கூடிய கீழாடை மேலாடை, நீங்கள் ரெண்டு உடுக்கக்கூடியது, ரெண்டு அந்த இரண்டு தேய்க்கப்படாத ஆடையாக அதில் தான் என்ன செய்யக்கூடாது, தையல் இருக்கக்கூடாது என்பதை வந்து நாங்கள் நினைக்கணும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வகையான கீழாடை கீழே உலாமிறதுக்கு ஒரு மாதிரி லாஸ்டிக் மாதிரி வச்சு ஒரு வகையான ஒன்று எடுத்துகிட்டு வராங்க எல்லாரும், அந்த லாஸ்டிக் மாதிரி வச்சு. இது எந்த இதில் தையல் இல்லாமல் தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ்வால நம்ம கிட்ட எடுத்து பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு தாராளமாக பெல்ட் இருக்குது, பெல்ட்டு நம்ம எல்லாருக்கும் பெல்ட் கொடுக்கலாம், பெல்ட் வசதி இருக்குது. அப்போ அதிக்கும் போது அதை நம்ம அதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேய்க்கப்பட்ட மாதிரி ஒரு மாதிரியான இது உண்டிக்குது, இந்த சாரம் மாதிரி ஒரு ஜாதி உடுத்துட்டு வராங்க ஆக்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் கூட இதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன பிள்ளைகள் அவங்களை பெல்ட் கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஈக்காது, பெல்ட்டும் கலண்டு விழுந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த தேய்த்தது இல்லாது தேய்க்காமல் ஒரு மாதிரி சுற்றி வச்சுக்கிறாங்க அந்த இதில் பிளாஸ்டிக்கில், அந்த மாதிரியான இதுகள் இருக்குது. அதை வந்து பெரியவங்க வந்து பெல்ட் கொடுக்க முடியுமானவங்க வந்து என்ன செய்யணும், அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் வந்து தலையை மறைக்கிறது, தலையை வந்து மறைக்கிறது கெப்போட்டோ அல்லது ஏதோ தொப்பி போட்டோ ஏதோ ஒரு வகையில் வந்து நேரடியாக லேஞ்சி ஏதாவது ஒன்று வச்சோ மேலே தலையை வந்து நேரடியாக மறைப்பது வந்து என்ன கூடாது. ஆனால் வந்து கடுமையான வெயில் ஆகிது, குடையை பிடிச்சிக்கலாம், குடை வந்து தலையை நேரடியாக மறைக்கிறது கொஞ்சம் உயரமான இடத்துல தலைக்கும் இது குடைக்கும் இடையில ஒரு ஒரு இது உண்டிக்கும், அப்போ அதனால் வந்து இடைவெளி உண்டிக்கும், அப்போ அதனால் அது பிரச்சனை கிடையாது, குடையை பிடிச்சிக்கலாம். ஆனால் வந்து நேரடியாக வந்து தலையை என்ன செய்யக்கூடாது, தலையில் ஒட்டின மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குடை வாகனத்தில் நம்ம ஏறி போனாலும் நிகராத்தோடு ஏறி போகும்போது வாகனத்தில் மேலே மூடி தான் நிற்கும், நம்ம தலையை மூடல்லது வாகனத்தை மூடிக்குது, அப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது. இது என்ன கூடாரத்துக்குள்ள நாங்கள் இப்போ கூடாரத்தில் மேலே மூடி தான் நிற்கும், அப்போ இது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இதை வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க, ஹஜ்ஜிலெலாம் வந்து ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கூடாது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஸ்பெஷலாக வந்து அவங்க பஸ் வந்து பிடிப்பாங்க, இது இல்லாத பஸ் இஹ்ராத்தோட நிலைமையில் பார்த்துப்பீங்களா, மேலே கூரை இல்லாத பஸ்ஸில் போவாங்க அவங்க இஹ்ராத்தில் வந்து இருக்கும் போது, அரஃபாவுக்கு போகிறது, அரஃபாலேருந்து மினாவுக்கு வர, முஸ்தலிபாவுக்கு வர, இதெல்லாம் வந்து அந்த கூரை இல்லாத பஸ்ஸில் போவாங்க. என்ன சொன்னால் தலையை மூடக்கூடாதுன்றதுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, அப்படின்னா வானத்துக்கும் ஏதாவது வானம் முடித்தனைக்கு தலை ஏன்னா அப்படி யோசிக்க வேண்டி வரும். அப்போ அதனால் அப்படி யோசிக்கிறது தவறானது. நேரடியாக தலையில் ஒட்டிப்படுற மாதிரி தான் என்ன செய்யக்கூடாது, கெப்போ தொப்பியோ அல்லது இது போன்ற ஏதாவது பிடவை ஏதாவது துணியோலையோ வைத்து என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது என்பதை வந்து என்ன செய்யணும், விளைவிக்கணும். குடை மற்ற விஷயங்கள் பாவிக்கிறதுல வந்து குடை வாகனத்தினுடைய கூரை கூடாரங்கள் இதில் பாவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்களுக்கு மேலதிகமாக தடை செய்யப்படக்கூடிய ஒன்று தான் என்று சொன்னால் காலுரை அணிவது, காலுரை சொக்ஸ் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஹஜ் உஹ்ராத்தின் நிலைமையில் சொக்ஸ் அணிய முடியாது, எவ்வளோ குளிரான நேரமாக இருந்தாலும் கூட சொக்ஸ் அணியக்கூடாது. ஆனால் ஒருவருக்கு வந்து என்ன செய்யலை, இது கிடைக்கல, இது செருப்பு கிடைக்கல, செருப்பு இல்லை அவருக்கு, அப்போ காலுரை தான் ஆகிக்குதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், காலுரை இதுக்கு பகரமாக அறிஞ்சிக்கலாம், செருப்புக்கு பகரமாக, செருப்பு இல்லை, அப்போ செருப்பு இல்லைன்ற லெவலுக்கு இன்றைக்கி யாரும் நீக்க மாட்டாங்க, அப்படி ஒரு நிலைமை இருந்தால் யாருக்காவது செருப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அணிஞ்சிக்கலாம் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ளணும். இதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்டவர்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து பெண்களுக்கு மேலதிகமாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இஹ்ராமுடைய நிலைமையில் அவங்க முகத்தை மறைக்கக்கூடாது, முகத்தை வந்து சாதாரண காலத்தில் அவங்க ஃபுல்லாக மறைச்சிக்கிற மாதிரி மறைக்கக்கூடாது, முகத்தை வந்து என்ன செய்ய திறந்திருக்கணும். ஆனால் அவங்களை தாண்டி வந்து அந்த இடத்தால் வந்து அவங்களுடைய குடும்பத்தவர்கள் வேறு மக்கள் போகிறாங்க வராங்கன்னு சொன்னால் அவங்க போகிற வார நேரத்தில் வந்து என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து முகத்துக்கு வந்து ஒரு துணியை போட்டு ஒரு சீலையை போட்டு என்ன செய்யலாம், மூடிக்கலாம். அவங்க போனதுக்கு பின்னால் வந்து என்ன செஞ்சுக்கலாம், திறந்துக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு கூடாரத்தில் இருக்கிறாங்க, பெண்களோடு இருக்கிறாங்க, அப்போ அந்த நேரத்தில் அவங்க திறந்து நிற்கணும். வெளியில் வராங்க, வெளியில் வர மற்ற ஆங்கெல்லாம் வராங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன செஞ்சிக்கலாம், மூடிக்கலாம். அவங்க போனது அப்படி இந்த தவாஃபுடைய நிலைமையில சாயுடைய நிலைமையில அப்படி பார்க்க முடியாது, ஏன்னா முழுசாக மற்ற மக்கள் தான் இருப்பாங்க, நம்ம ஆக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து என்ன செஞ்சிக்கலாம், அவங்க வந்து முழுசாக மூடாமல் ஒரு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் முகத்தை ஃபுல்லாக மூடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெப் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு முகத்தை வந்து என்ன செஞ்சிக்கணும், மேலாளர் துணியை போட்டுக்கணும். ஆனால் அவங்க தனியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் கிடைக்கும்போது ரூம்லேயோ கூடாரத்திலையோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுக்கணும், அல்லது கணவனோட மட்டும்தான் இருக்கிறாங்க கூடாரத்திலையோ இந்த அவங்களோட வந்த குரூப்பில் பெண்களோட இருக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம், முகத்தை வந்து மறைக்கக்கூடாது. நிக்காப் என்று சொல்லக்கூடிய முகத்துக்கு போடக்கூடிய அது என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இந்த விஷயங்கள் அதாவது வந்து பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை செய்யப்பட்ட விஷயங்கள், அதே நேரம் பெண்கள் ஆண்களுக்கு மாத்திரம் தடை செய்யப்பட்ட விஷயம், பெண்களுக்கு மாத்திரம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் சொல்லி இப்படி இருக்குது. இந்த விஷயங்களில் வந்து இப்போ யாராவது ஒன்று இதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னார், இப்போ நாம் பார்த்துட்டோம் என்னென்ன செய்யக்கூடாது இஹ்ராத்தில் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்னது நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த விஷயங்களில் யாராவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இதில் நம்ம மேலே சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மூன்று நிலைமைகள் இருக்குது. என்னென்ன மூன்று நிலைமைன்னு சொன்னால், தக்க காரணம் என்று செய்பவர் வந்து இவர் என்ன செய்வார், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இவர் செய்கிறார், என்ன இவர் இது செய்கிறார் வேணும்ன்ற மாதிரியே செய்கிறார், அப்படி செய்வார்ன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், பாவி ஆவார், அவருக்கு என்ன செய்யுது, அபராதம் மிகுது, அவருக்கு அபராதம் அவர் கொடுக்கணும், அதுக்குரிய அபராதம் கொடுக்கணும். அபராதங்கள் என்னென்னு பார்ப்போம் இன்ஷாலா. அடுத்தது வந்து என்ன சொன்னார், ரெண்டாவது வந்து தேவைக்காக செய்கிறாரு என்ன, ஏதோ ஒரு நிர்பந்தம் உண்டாயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் அவர் தேவையாயிடுச்சு, உதாரணத்துக்கு வந்து அவருக்கு வந்து முடிய வலிக்கணுன்ற மாதிரி ஒரு தேவை வந்துருச்சு, முடிய தலையில பெயின் அது இது ஏதாவது பிரச்சனை வந்து முடிய வலிக்கு இஹ்ராத்தோடு ஈக்கும் போது அந்த பிரச்சனை வந்துருச்சு, அல்லது நகத்தை வெட்டி ஆகணுன்ற ஒரு உள்ள ஏதோ வலிச்சு தீக்குது வருத்தம் ஆகிது அப்படி ஏதாவது நிற்கிறதுனா நகத்தை வெட்டணும் மாதிரியாச்சு, இந்த மாதிரியான இடத்துல வந்து அவர் என்ன செய்ய மாட்டார், பாவியாக மாட்டார், ஆனால் இவருக்கு என்ன அபராதம் உண்டு, இவருக்கு அபராதம் அதுக்குரிய அபராதம் கொடுக்கணும் அவர் வந்து அபராத தொகையில் என்னென்னு பார்ப்போம் சாலா. அடுத்தது வந்து தக்க காரணத்துடன் செய்வர் நீங்கள் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், என்ன காரணம்னு சொன்னால், அதாவது இஸ்லாத்தில் வந்து சிலருக்கு வந்து அபராதம் கிடையாது, அவர் யாருன்னு சொன்னால் அறியாமல் செய்யறது, அவருக்கு இந்த சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவருக்கு இதை பற்றி அதுக்காக வேண்டி எப்பயுமே தெரியாமே பேத்துறதில்லை. உம்ராவுக்கு தெரியாமல் போனால் தான் விஷயம் முடிஞ்சிச்சு, ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு தெரியாமல் போகிறதில்ல. தெரிஞ்சிக்க முடிச்சு முயற்சிக்கணும், ஆனால் தெரியாது இவருக்கு. தெரிஞ்சிக்க முயற்சித்தார், தெரியாது இவருக்கு. அதே நேரம் வந்து தெரிஞ்சிருந்தார், மறந்துருச்சு, மறதியாக செஞ்சிடறாரு. மறதியாக ஒரு கொப்பை உடைச்சிடறாரு ஹரத்துடைய எல்லைக்குள்ளே, அல்லது மறதியாக தலையெடுத்து மூடிடுறாரு. யாரா பக்கத்தில் சொல்கிறாங்க மூடக்கூடாது அப்படின்னு டக்குனு எடுத்துடுறாரு. இது மாதிரி மறதி ஏற்படும் மனுஷனுக்கு, மறதியிலையோ அல்லது வந்து நிர்பந்தமாக. நிர்பந்தம் என்று சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில் ஏதாவது பட்டுருச்சு, பட்டு உடஞ்சிருச்சு, அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா சேவ் பண்ணணும், தலையை இந்த மறந்து போடலாம். அப்போ இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் வரலாம். இது வந்து அவருக்கே தெரியாது, நிர்பந்தம் இது. இந்த மாதிரியான நிலைமைகளில் வந்து என்ன செய்யணும் சொன்னால், இவருக்கு வந்து குற்றமும் கிடையாது, இவருக்கு அபராதமும் கிடையாது. அபராதமும் கிடையாது. தக்க காரணம்னு சொன்னால் இங்கே சொல்லப்படுறது என்ன சொன்னால், அறியாமலோ மறந்தோ அல்லது நிர்பந்தமாகவோ செய்யக்கூடியவர்களுக்கு வந்து என்ன குற்றமும் கிடையாது, அவருக்கு வந்து அபராதமும் கிடையாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நாடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இது தொடர்பாக அல்லாஹு தாலா அவனை திருமறையில் எப்படி சொல்றான்னு சொன்னால், நாங்கள் மறந்தோ அல்லது நிர்பந்திக்கப்பட்டோ அல்லது அறியாமலோ நாங்கள் ஏதாவது செய்வோம்னு சொன்னால் நம்மளுக்கு குற்றம் கிடையாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வலைசா அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அஹ்தஹ்தும் பிஹி வலாகின் வலாகிம்மா தஅமலத் குலூபுக்கும். சூரத்துல் அஹ்சாபுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வந்து, நீங்கள் வந்து அதாவது மறதியாக நீங்கள் செய்யக்கூடியது அல்லது வந்து மறதியாக நீங்கள் செய்யக்கூடியது வந்து இதை பொறுத்தவரை வந்து என்ன செய்யாது, அது வந்து உங்களுக்கு குற்றம் கிடையாது. லைசா அலைக்கும் ஜுனா, அது உங்களுக்கு குற்றம் கிடையாது. வலாக்கின் மாத்த அம்மதத் குழுவுக்கு, நீங்கள் வேணுமென்றே செஞ்சால் தான் அது குற்றமாகும், அதுக்குரிய அபராதத்தை நீங்கள் வந்து செலுத்தியாகணும் என்பதை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகின்றான். அதே போன்று இந்த பிராணிகளை வேட்டையாடுவது சொல்றாங்க அல்லாஹ் சூரத்து மாயிதாவுடைய 95வது வசனம் சொல்லும் பொழுது, யா யுஹல்லதீன ஆமனு லா தக்துலு ஸைதவ அன்தும் ஹுரும். அதாவது விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் இஹராத்தோடு இருக்கின்ற நிலைமையில் வந்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் இந்த பிராணிகளை வேட்டையாடாதீர்கள். லா தக்துலு ஸைத் வாந்தும் ஹுரும் வமன் கத்தல மின்கும் முத அம்மிதா. அங்கெல்லாம் என்ன சொல்கிறான், உங்களை யார் வந்து வேணுமென்றே அதை வந்து வேட்டையாடுகிறாரோ, வேணுமென்றே. அப்போ வேணுமென்று இங்கே எல்லாம் ஏன் சொல்கிறான்னு சொன்னால், அவர் தெரியாமல் மறதியில் அவர் வேட்டையாட்டாருன்னு சொன்னால் அது வேறு விஷயம், தெரியாதவருக்கு அல்லது மறதியில் அந்த மாதிரியான நிலைமை வேட்டையாட்டாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன குற்றம் இல்லைன்றது தான் இங்கே சொல்கிறான். ஃபமன் கத்தலஹு மின்கும் முத அம்மிதா, யார் வேணுமென்றே உங்களில் ஒருத்தர் வந்து இப்படியான ஒரு பிராணியை வந்து வேட்டையாடுவார்னு சொன்னால், கொள்ளுவார்னு சொன்னால், ஃபஜஸா உ மிஸ்லமா குத்தில மினாம், அவர் எதை கொலை செய்கிறாரோ அதை மாதிரி உண்டு அவர் என்ன செய்யணும், அவர் வந்து இப்போ ஆடு உண்டு அவர் வந்து வேட்டையாடுன்னு சொன்னால் அவர் ஆட்டை வந்து என்ன செய்யணும், அவர் பரிகாரமாக கொடுக்கணும். ஒட்டகத்துண்ட வேட்டையாடுன்னு சொன்னால் ஒட்டகத்துண்ட கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த சட்டங்கள் இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், சூரத்துல் மாயிதாவுடைய 95வது வசனம் சொல்கின்றான். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியர்களே, இந்த நிர்பந்திக்கப்படுவது சொல்றப்பா அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சூரத்து நஹலுடைய 106வது வசனம் சொல்லும் பொழுது, மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வகல்புஹு முத்மைன்னுன். அதாவது யார் வந்து நிர்பந்திக்கப்பட்ட நிலைமையில வந்து அவருடைய உள்ளத்துல வந்து ஈமானிக்குது, ஆனா நிர்பந்திக்கப்படுறார் அவர் வந்து என்ன நிராகரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லுமாறு, அந்த மாதிரி ஒரு அரசனாலேயோ அல்லது இது ஹஜ்ஜோட தொடர்பான விஷயம் கிடையாது, இந்த வசனத்தை இங்க போடுறாங்க எதுக்குன்னு சொன்னா, நிர்பந்திக்கப்பட்டால் அவருக்கு என்ன செய்யாது, அது வந்து அவருக்கு அது பிரச்சனை கிடையாது என்பதற்கான இந்த வசனத்தை போடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஈமான மனதில் வைத்துக்கொண்டு அவருக்கு வந்து நிர்பந்தங்கள் ஏற்படுதுன்னு நிர்பந்திக்கப்படுறான்னு சொன்னால் அவருக்கு குற்றம் இல்லை என்பதையும் அல்லாஹ்வுத்தல இங்கே என்ன செய்யறான், சூரத்து நஹலுடைய 106வது வசனத்தில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வு நாடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இந்த அதாவது தடுக்கப்பட்ட இஹ்ராமில் தடுக்கப்பட்ட இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு மனிதன் வந்து அறியாமலோ மறந்தோ அல்லது நிர்பந்தமாகவோ செய்வான்னு சொன்னால் அவருக்கு என்ன எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய என்ன அந்த குற்றப்பரிகாரம் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன எதை எதை கொடுக்க வேண்டும். அதாவது நாம் இப்போ தலையை மறைச்சிட்டோம், இல்லாட்டி வாசனைகளை புகைச்சிட்டோம், இந்த மாதிரி ஏதாவது நம்மள்கிட்ட நடந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அந்த வகையில் வந்து முதலாவது என்ன, அதாவது வந்து நாங்கள் முதலாவது விஷயம் என்ன, இந்த அறியாமலோ மறதியிலேயோ நிர்பந்தமாகவோ ஏதாவது செஞ்சால் எதுவுமே இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லைன்றத பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து வேணுமென்றே ஒரு மனிதர் செய்கிறாரு, எப்படி வேணுமென்றே செய்யக்கூடியவருக்கு வந்து என்ன நிலைமைகள் என்று சொன்னால், அவர் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் செய்கிறான்னு சொன்னால் அவருக்கு வந்து என்ன செய்யும், ஃபிதியா அவர் கொடுக்கணும். எப்படி ஃபிதியா கொடுக்கறது, முதலாவது என்னென்னு சொன்னால் ஃபிதியாக்களுடைய வகைகளை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த முதலாவது வகை என்னென்னு சொன்னால் இந்த திருமண பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க அல்லது உடன்படிக்கை நடத்துறாங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபிதியா சொல்லப்பட்டில்லை. இதுக்குரிய ஃபிதியா வந்து என்ன செய்யப்பட்டில்ல, மார்க்கத்தில் வந்து சொல்லப்பட்டில்லை. அப்போ அது வந்து ஃபிதியா இல்லாத உருவாகன்றதுல வரும். ஃபிதியா இல்லாத உருவாக அது 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 என்ன செய்யாது, அதில் ஃபிதியா கிடையாது. அதே நேரத்தில் வந்து ரெண்டாவது வந்து என்ன, ஃபிதியா சொல்லப்பட்டதில் உள்ளது மிக முக்கியமான என்னன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்றது, உடலுறவை கொள்வது. இதை பொறுத்தவரை இதில் வந்து என்ன, பதனான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம் வந்து என்ன செய்யணும், அவர் வந்து இதாக கொடுத்தாகணும், அதுக்குரிய ஃபிதியாவாக அதற்குரிய இந்த பரிகாரமாக கொடுத்தாகணும். அதே நேரம் வந்து இன்னும் ஃபிதியாக்கள் இது அப்படின்னு சொன்னால் மூன்று நாள் நோன்பு வைக்கிறது அல்லது வந்து என்ன செய்யறது, மூன்று நாள் நோன்பு வைக்கிறது அல்லது வந்து ஒரு ஒரு ஆட்டை கொடுக்கறது, ஒரு ஆட்டை என்ன செய்யறது பகரமாக கொடுக்கறது அல்லது வந்து ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. இப்படியான ஃபிதியாக்களை இது, இந்த ஃபிதியாக்களை பொறுத்தவரை வந்து இதில் வந்து அவருக்கு விருப்பமானதை தெரிவு செஞ்சு கொள்ளலாம், அவருக்கு இலகுவானதை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். இது எந்தெந்த காரியங்களுக்கு இந்த மாதிரி ஃபிதியா கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம மேலே சொன்னது என்ன, ஒட்டகத்தை ஃபிதியா கொடுக்கறது வந்து ஒட்டகத்தை வந்து நாங்கள் குற்றப்பரியாமல் கொடுக்கறது வந்து கணவன் மனைவியாக சேர்ந்திருந்தார், அதுக்குரிய தண்டனை அது வந்து. அப்போ அதே நேரம் வந்து இந்த மாதிரியான இந்த மூன்று விஷயங்கள், அதாவது மூன்று நாள் நோன்பு வைக்கிறது, ஆறு நாள் ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது அல்லது ஒரு ஆட்டை கொடுக்கறது, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து இது எது எதுக்கு வரும்னு சொன்னால் என்ன, முடியை வந்து வலிக்கிறது, முடியை வலிக்கிறதோ பிடுங்கிறதோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது. அதே மாதிரி என்ன செய்யறது, வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறது, வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுறது. அதே நேரம் வந்து உடலுறவு அல்லாத கணவன் மனைவியோட வந்து என்ன சும்மா இச்சைகளை தூண்டக்கூடிய மாதிரி நடந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே நேரம் வந்து கையுறை அணிகிறது, ஆண்கள் என்ன கையுறை அணிகிறது, கையுறை ஆண்கள் மாத்திரமில்லை பெண்கள் அணியக்கூடாது, ஆண் பெண் யார் என்னன்னு சொன்ன அணிஞ்சால் அதுக்கு ஃபிதியா கொடுக்க வேணும். அதே நேரம் வந்து பெண் வந்து முகத்தை மூடுறது, அதே நேரம் ஆண்கள் வந்து என்ன செய்யறது, தேய்த்த ஆடை அணிகிறது, மற்றது தலையை மூடுறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உள்ள ஃபிதியா உள்ள அந்த குற்றப்பரியாணம் அப்படின்னு சொன்னால் மூன்று இருக்குது. மூன்று அவங்களுக்கு என்ன வசதியானது உங்களுக்கு செய்யலாம், ஒன்று வந்து மூன்று நாள் நோன்பு பிடிக்கிறது அல்லது ஒரு ஆட்டை கொடுக்கறது, ஆட்டை வந்து எடுத்து கொடுக்கறது அல்லது வந்து ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. இந்த மூன்றில் வந்து உங்களுக்கு எது வசதியோ அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு செஞ்சுக்கலாம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரிகளை அடுத்ததாக இந்த ஃபிதியாவுடைய விஷயத்தில் என்ன சொன்னால் இந்த பிராணிகளை வேட்டையாடுறது பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எந்த பிராணியை வேட்டையாடுறோமோ அந்த பிராணியை கொடுக்கணும், எந்த பிராணியை நம்ம வேட்டையாடுறோமோ அந்த பிராணியை கொடுத்தாகணும், அந்த எந்த பிராணியோ அந்த பிராணியை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ சில பிராணிகளை வந்து நம்ம பிடிச்சி கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ஒரு புறா வந்து வேட்டையாட்டார், புறாவே இப்படி பிடிச்சி திருப்பி கொடுக்கணும்ன்றா கஷ்டமாயிக்கும். அப்போ அந்த மாதிரி நிலைமை என்னென்னு சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், அதை வந்து கணக்கு பார்த்து அதற்குரிய அது எத்தனை இதுக்கு சமனாகும், அதாவது புறாவாக இருந்தால் ஒரு சின்னது, அது வந்து அது வந்து எத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது சமனாகும்ன்றதை பார்க்கணும். பார்த்து ஒரு ஒரு ஏழைக்கியா இல்லை ரெண்டு ஏழைக்குரிய சமனாக இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்றது. அந்த ஒவ்வொரு ஒரு ஒரு ஏழைக்குரிய சாப்பாடு வந்து நிஸ்ஃபுசா நிஸ்ஃபுசான்னு சொன்னால் ரெண்டு முத்து அளவு வந்து சாப்பாடு கொடுக்குறது என்பதை வந்து சொல்லிக்கிறாங்க. எனவே வந்து அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். இப்போ ஆட்டு ஒன்று நம்ம வேட்டையாட்டோம்னா ஆடு ஒன்று எடுத்து கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு புறாவையோ அல்லது வேறு ஏதாவது பறவைகள் ஏதாவது உண்டையோ நம்ம வந்து வேட்டையாட்டோம்னு சொன்னால் அதுக்கு பகரமாக அதே மாதிரி ஒன்று கொடுக்குறது சிறந்தது. அதே மாதிரி ஒன்று கொடுக்க முடியலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறது, அது கணக்கு பார்க்குறது. அது கொஞ்சம் பெருசாக இருந்தேன்னு சொன்னால் நிறைய பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு மான், உதாரணத்துக்கு ஒரு மான் வைங்க, மான் வந்து ஆட்டினுடைய சைஸ் இருந்தேன்னு சொன்னால் ஆட்டை கொடுத்துடலாம் அல்லது மான் ஆட்டை விட சின்ன மான் உண்டு அல்லது ஆட்டை விட பெரிய மான் உண்டு அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் அதை நம்ம கணக்கு பார்க்கணும். எத்தனை ஏழைகளுக்குரிய சாப்பாடாக எத்தனை பேர் சாப்பிடலாம் அதை பார்த்து அத்தனை ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடணும். அதில் பத்து பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதா அந்த அம்மான் பெரியமான இருக்குதா, அப்போ அதை வந்து பத்து ஏழைகளுக்கு என்ன செஞ்சிடணும், சாப்பாடு கொடுத்துடணும் குற்றப்பரிகாரமாக. இப்படி என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து இந்த வேட்டையாடுகின்ற விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அப்படி வேட்டையாடியருக்கு வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது கஷ்டமாகிக்குது அவருக்கு, ஏன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லாதவர் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஏழைக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறதுக்கு அந்த அவர் செஞ்ச குற்றம் வந்து ஈடாகிதோ அத்தனை நோம்பு பிடிக்கணும். அவர் வந்து பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவர் செஞ்ச குற்றம் வைக்கணும்னு சொன்னால் பத்து நோம்பு பிடிச்சிடணும், அவர் வந்து பத்து நோம்பு பிடிச்சிடணும்ன்றத நாங்கள் பார்க்கணும். எனவே இந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த இது சம்மந்தமாக இன்னும் விரிவான விளக்கங்கள் இருக்குது. இதை நான் சுருக்கமான சில சில விஷயங்களை சொன்னேன். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், இஹ்ராத்தில் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்னத்தை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இஹ்ராத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் வேணும் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் மறதியாகவோ தெரியாதனமாக செஞ்சால் ஒன்றும் கிடையாது. ஆனால் வேணும்னு நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன குற்ற பரிகாரங்கள் என்பதை வந்து விளங்கிக்கணும். அதில் குறிப்பாக வந்து நம்ம விளங்க வேண்டியதுன்னு சொன்னால், முக்கியமாக நம்மள்ட்ட நடக்கிறது என்னென்னு சொன்னால், இந்த வாசனை திரவியங்கள் பூசுறது, தலையை மூடுறது, நகத்தை வெட்டுறது, முடியை வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு கூட, வேட்டையாடுறது, உடல் உறவு கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு குறவு. ஆனால் அதிகமாக நடக்க வாய்ப்பு கூடையானது இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள், தலையை மூடுறது, முடிய வெட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டுன்னு சொன்னால், அல்லது தேய்த்த ஆடைகள் அணியிறது, இஹ்ராத்துடை இப்பார் ரூமுக்கு வந்துடுவார், வந்தோடனே சில நேரம் குளிப்பாங்க, இஹ்ராத்துடைக்குனாலும் குளிக்கலாம், குளித்தாலும் இஹ்ராம தான் உடுக்கணும், வேற ஒரு இஹ்ராமும் உடுக்கலாம், தேய்த்தாடை உடிக்க முடியாது. என்ன செஞ்சுருவாங்க, ஞாபகம் மறதியில் அப்படியே சாரத்தை எடுத்து ஊற்றுடுவாங்க தேய்த்தாடை. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புக்குது. ஞாபகம் தெரியாமல் உடுத்தா அது வேறு விஷயம், ஆனால் இவருக்கு தெரியுது இது, இந்த சட்டம் தெரியுது, ஆனாலும் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து இந்த என்ன பரிகாரம் என்று தெரிஞ்சாலும் அந்த பரிகாரங்கள் மூன்று பரிகாரம் இருக்குது. ஏன்னா மூன்று நாளைக்கு நோம்பு பிடிக்கிறது, அல்லது வந்து ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்கறது, அல்லது என்ன செய்யறது, ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது என்ற இந்த சட்டத்தை வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சட்டத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இன்ஷால்ல என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த பிழையை வந்து போய்க்கலாம். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்னென்னத்தை நாங்கள் விளங்கி, அதில் குற்றப்பரிகாரம் அது கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னத்தை நாங்கள் விளங்கி, அதன் அடிப்படையில் எங்களுடைய ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் சம்பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா தௌஃபிக் தருவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தஃபிருஹு இன்னஹு வல்லஃபூர் ரஹீம்.